நமக்கு ஆதியிலிருந்தே ஒரு காரியம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தேசத்தினுடைய எதிர்காலம் வந்து ஒரு அரசியல்வாதி கையிலையோ இல்ல ஒரு தலைவருங்க கையிலையோ இல்ல, யார் கையில இருக்கு தெரியுங்களா? ஆதியில ரொம்ப பழைய காலத்துல இருந்தே ஒண்ணு சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு ஒரு நேஷனுடைய ஃபியூச்சர் யார் கையில இருக்கு தெரியுங்களா? ஏதாவது கெஸ் பண்ணலாம் நீங்க, யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நேஷன் நல்லா வரணும்னா அது யார் கையில இருக்கு? யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க. இட் இஸ் இன் தி ஹேண்ட் ஆஃப் அ மதர், ஒரு தாய் கையில தான் இருக்கு. அந்த தேசத்தின் தாயங்க கையில தான் அந்த தேசம் எப்படி வரப்போகிறதுன்றது இருக்கு. ஒரு வரப்போற ஜெனரேஷன், வரப்போற சந்ததிய வடிவமைக்கிற, அவங்களுக்கு உருவம் கொடுக்கிற, அவங்களை தயார் பண்ணுகிற அவங்க ஆர்கிடெக்ட்லாம், அவங்க ஆர்கிடெக்ட், வரப்போற ஜெனரேஷனை தயார் பண்ற ஆர்கிடெக்ட்ஸ் ஒரு தாய் தான். ஒரு குடும்பம் ஆசீர்வதித்து ஒரு குடும்பம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரணும்னாவே அது ஒரு தாய்னால தான் முடியும். நம்ம ஒரு தேசத்தின் பெருமையே தாயின்தான் சொல்லுவாங்க. அதே ஒரு தாய் நல்ல காரியங்கள் எப்படி செய்ய முடியுமோ, ஒரு தேசத்தையே மேல கொண்டு வர அளவுக்கு ஒரு தாய் எப்படி செய்ய முடியுமோ, அதே தாய் வந்து ஒரு தேசத்தையே சீரழிக்க முடியும். ஒரு தாய் அந்த மாதிரி மோசம் பண்ணிட முடியும். அந்த மாதிரி தாய்ங்களும் பைபிள்ல இருக்காங்க. ஜெசபெல்னு ஒரு தாய் இருந்தா அந்த இஸ்ரவேல் தேசமே நாசமா போறதுக்கு அந்த தாய் தான் காரணம். ஒரு சுயநல நோக்கத்தோடு ஒரு காரியங்களை செய்யறது. நீதிமொழிகள் 14:1 என்ன போட்டிருக்குன்னா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் சொந்த கையினால் தன் வீட்டை இடித்து போடுகிறார். அறிவில்லாத பொண்ணு சொந்த கையினால அந்த வீட்டையே இடிச்சு போடன்னு போட்டிருக்கு. இயற்கைக்கு விரோதமான தாயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம், தங்களுடைய சொந்த குழந்தைகளையே கவனிக்காம விடுறது. இந்த நம்ம நாட்டில் இருக்கிற அபார்ஷன் ரொம்ப பெருகி போகுது, அபார்ஷன் ஜாஸ்தி ஆயிட்டு போறது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு சுயநலம் தான், நிறைய விதத்துல சுயநலம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சில பிள்ளைகளை கவனிக்காம அவங்க சொந்த காரியங்களை நிறைவேற்றி கொள்றதுக்காக அவங்க சொந்த வேலையோ ஒரு எதிர்காலத்தையோ அவங்கள நல்லா பெருசுபடுத்திக்கிறதுக்காக பிள்ளைய கவனிக்காத தாய் தாயங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம். ஒரு தாய் மதர்வுடுன்னுவாங்க தமிழ்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஒரு தாய் இனம் அப்படின்றது வந்து பெண்களுக்கு கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய அழைப்பு, கிரேட்டஸ்ட் காலிங். இங்கெல்லாம் கேர்ள்ஸ் நீங்க இருக்கீங்க, கடவுள் உங்களை எப்படி உண்டாக்கி இருக்காருன்னா, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஆனந்தம், திருப்தி, சமாதானம் ஒரு தாய் ஆகும்போது தான் உங்களுக்கு கிடைக்க முடியும். அப்படித்தான் கடவுள் உங்களை டிசைன் பண்ணியிருக்கார். அதை ஏத்துக்கிறோமோ இல்லையோ, நமக்கெல்லாம் மாடர்னா தாயை பார்த்தா ஒரு மாதிரி ஒரு வீக்கா தெரியற மாதிரி தெரியுது. ஆனா அப்படி இல்ல, காட் ஹஸ் டிசைன்ட் அஸ் லேடிஸ் இன் சச் அ வே தட் தி கிரேட்டஸ்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் யூ கேன் கெட் வென் யூ பிகம் அ மதர். தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அது ஒரு பெரிய அழைப்பு, ரொம்ப ஸ்பெஷலான அழைப்பு. அந்த மாதிரி ஒரு தாயா ஒரு தேசத்தையே மாற்ற முடியும், ஒரு தேசத்தையே மாற்ற முடியும். அப்படிப்பட்ட தாயங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க தெரியுங்களா. சுசானா வெஸ்லி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாக்கு 12 பிள்ளைங்க. அது அந்த அம்மால இருந்து வந்த 2 பிள்ளைங்க தான் ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி. நம்ம பாடுற நிறைய பாட்டுங்க அவங்க தான் எழுதியிருக்கிறது. இங்கிலாண்டே மாத்தினவங்க அவங்க. அவங்க ரெண்டு பேர் அப்படி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அம்மா ஏப்ராஹாம் லிங்கன், சார்ல்ஸ் பர்ஜன், பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய காரியங்களை சாதித்ததுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தேர் மதர், அவங்க தாய். அந்த தாய் அவ்வளோ பெரிய அழைப்புல இருந்து அந்த தாய் வேலையை செய்யாதபடிக்கு சாத்தா வந்து ஒவ்வொரு பெண்ணையும் அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு வேற ஆயிரக்கணக்கான காரியங்கள்ல இருந்து இழுத்து மற்ற காரியங்கள் விட பாக்குறான். அந்த தாய் காரியத்தை அவன் சரியா செஞ்சுட்டான்னா அந்த புள்ள எங்கேயோ போயிடும். ஆனா அது செய்யாதபடிக்கு மற்ற காரியங்கள்ல அந்த தாயை இழுக்க பாக்குறான் சாத்தான். அந்த நான் சொன்ன மாதிரி நிறைய காரியங்களை வாங்கணும், என் கெரி எதிர்காலத்தை நான் பாத்துக்கணும், என்னுடைய காரியத்தை பாத்துக்கணும், சுயநலமே இல்லாத பிள்ளைக்கே எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு தாய்களை அந்த அந்த மதரோட இக்னோர் பண்ண முடிக்கு நம்ம செய்ய வைக்கிறோம் சாத்தான். இன்னைக்கு நம்ம இஸ்ரவேல்ல இருக்கிற ஒரு தாயை பத்தி நம்ம படிக்க போறோம். யாத்திராகமோ 2வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது போன வாரம் 10 வசனங்களை கொஞ்சம் வேகமா பார்த்துட்டோம். அதுல இருக்கிற ஒரு தாயை பத்தி நம்ம படிக்க போறோம். தாய் என்ன, ஒரு அதிசயமான தாய் அப்படின்றத பைபிள்லயே ஒரு மகா பெரிய தாய் அந்த அம்மா. ஆத்திராகமோ 2வது அதிகாரம் யாராவது 1-2 வசனத்தை வந்தா படிக்கலாம். மாதம் ஒளித்து வைத்தாள், 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இந்த தாய் யாருன்னா மோசேவுடைய தாய். அந்த அம்மாவுக்கு பேர் இங்க போடல, 6வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. என்ன தெரியுங்களா அந்த அம்மாவுடைய பேரு? நம்ம குஸ்ல கூட ஒரு க்வெஸ்டின் வந்துச்சு, ஜாக்கபெட், யோக்கபெட், யாக்கபெட் அப்படின்னு. தமிழ்ல என்னன்னு சொல்றது இல்லை, இங்கிலீஷ்ல ஜேக்கபெட் அப்படின்னு வருது. இன்னொரு ப்ரொனவுன்சியேஷன் வந்து யாக்கோபெட். அந்த மாதிரி மோசேவுடைய தாய் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த தாயை பத்தி ரொம்ப கொஞ்சம் தான் நமக்கு தெரியும், மோசே பத்தி நிறைய தெரியலாம். இந்த அம்மா வந்து, இந்த அம்மா காண்டி இல்லாம இருந்துச்சுன்னா மோசே என்ற ஒரு ஆளே உலகம் மோசே என்ற ஆளே பார்த்திருக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாம என்ன வருது, யோக்கோபெட், இங்கிலீஷ்ல யோக்கோபெட் அப்படின்னு வருது. அந்த அம்மா தான் மோசேவுடைய தாய். அந்த அம்மா மாதிரி ஒரு அம்மா இல்லாம போயிருந்துச்சுன்னா இஸ்ரவேலுக்கு விடுதலையே கிடைச்சிருக்க முடியாது, தெரியுங்களா? அந்த தேசமே விடுதலை பெறுவதற்கு மனுஷீகமா பார்த்தோம்னா, அப்படிப்பட்ட ஒரு தாய் காண்டி இல்லாம போயிருந்துச்சுன்னா அந்த தேசமே விடுதலை பெற்றிருக்க முடியாது. அப்ப ஏற்பட்ட மகா தாய். ஒரு அந்த அம்மா வளர்த்த ஒரு புள்ள மாத்திரம் இல்ல, அந்த அம்மாக்கு இன்னும் 2 பிள்ளைங்க இருந்தாங்க, யாரு தெரியுங்களா? ஆரோனோ, மிரியம். இந்த 3 முத்தா எடுத்த பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்க அந்த அம்மா, 3 முத்துங்க. மோசே மகா பெரிய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர், விடுதலையை கொண்டு வந்தவர், பைபிள் 5 புக்கு எழுதினவர். ஆரோன் யாரு தெரியுங்களா? அவரு தான் ஃபர்ஸ்ட் பிரீஸ்ட், அவரு தான் ஆசாரிய குலத்தையே ஏற்படுத்தி வைத்தவர். ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பிரீஸ்ட் இன் த பைபிள், முதலாவது ஆசாரியன் அவரு தான், அதுக்கு ஃபவுண்டரே அவரு தான் ஆசாரியர். மிரியம் என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா? பைபிள் எழுதியிருக்கிற முதல் சங்கீதமே, அவங்க கடல் பிரிந்து வெளியே வந்த பிறகு எழுதின முதல் பாட்டே, முதல் சங்கீதமே, அத கவிதையா எழுதி பாட இஸ்ரவேலை பாட வைத்ததே மிரியம் தான். என்ன மாதிரி பிள்ளைங்க பாருங்களேன், 3 பிள்ளைங்களை இந்த அம்மா தான் பெத்துச்சு, 3 பிள்ளைங்களை இந்த அம்மா தான் வளர்த்துச்சு. அதிசயமான ஒரு தாய். இப்படி ஒரு தாய் வந்து, அந்த அம்மா பேரு யாக்கோபெத். யாக்கோபெத்துக்கு அர்த்தம் வந்து யெகோவா என்னுடைய மகிமை. என்ன அர்த்தம்? ஜெகோவா இஸ் மை க்ளோரி. அதான் அந்த அம்மாக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அம்மா வாழ்ந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்னா, நீதிமொழிகள் 31 போட்டிருக்கு. ஒரு பைபிள்ல இருக்கிற தேவ பக்தி உள்ள பெண் எப்படி இருக்கணும்னு ஒரு அதனுடைய இலக்கணங்கள் போட்டிருக்கும் போது, அந்த பெண்ணை பத்தி என்ன கடைசியில போடுதுன்னா, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஒரு நல்ல தாயுடைய பிள்ளைங்க நல்லா வளர்ந்து அவங்க அம்மாவை என்ன சொல்லுவாங்களாம், பாக்கியவதி அப்படின்னு வாங்கலாம். இந்த அம்மாவை அவங்க பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, நம்ம எல்லோருமே பாக்கியவதின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அவளுடைய காரியத்தை என்ன பார்க்க போறோம்னா, அவளுக்கு இருந்த 3 காரியத்தை பார்க்க போறோம். அவளுக்கு இருந்த மகாபெரிய விசுவாசம், அந்த விசுவாசத்தினால தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தியான வாழ்க்கை கிரிய, இன்னொன்னு அந்த அம்மா இருந்த தைரியம். இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். யாக்கோபெத் பத்தி பார்க்கும்போது, அந்த அம்மா வந்து, அந்த அம்மாவுக்கு பெரிய விசுவாசம் இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். எப்படி விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா என்ன? ஒரு விதத்துல விசுவாசம்னா என்ன தெரியுங்களா? தேவனுடைய வெளிப்பாட ஒரு குழந்தை மாதிரி நம்புறது தான். தேவன் என்ன வெளிப்படுத்தி இருக்காரோ அதை ஒரு குழந்தை மாதிரி நம்புறது தான், அதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த அம்மா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள பெண்ணா இருந்துச்சு. நமக்கு எடுத்தோம்னா தேவனுடைய வெளிப்பாடு எது? பைபிள். அதை நம்புறது தான் விசுவாசம். அந்த அம்மாவுக்கு பைபிள் இருந்துச்சா? அந்த டைம்ல அவங்க மகன் தான் பைபிள் முதல் புக் எழுதணும், பைபிள் இல்ல அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மாவுக்கு இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா? யெகோவாவை நம்பிச்சு. யெகோவா தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுள்னு அந்த அம்மா உறுதியா நம்பிச்சு. ரெண்டாவதாக அந்த யெகோவா தேவன் எங்களுடைய முப்பி தான் ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. என்ன? நீங்க எவ்வளவு கஷ்டமான நிலைமையில இருந்தாலும் உங்களை கொண்டு போய் காணும் தேசம் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராமிஸ் அந்த அம்மா நம்பிச்சு. ஒரு குழந்தை போதுல நம்பிச்சு. தனக்கு இருக்கிற சுற்றுச்சூழ்நிலைகளை நீங்க யோசிச்சு பாருங்களேன். தங்களுக்கு இருக்க அடிமைத்தனம் எவ்வளவு மோசமான அடிமைத்தனம். தங்களுடைய ஜாதியை சாகடிக்கணும்னு கவர்மெண்ட் முயற்சி செஞ்சுகிட்டு இருக்கு. பிள்ளைங்களாம் சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கடல்ல போட்டுட்டு இருக்காங்க. இந்த நம்ம இன்னுமே செத்துற போறோம். பெண்களுக்கு இயற்கையா இருக்கிறது என்ன? நெகட்டிவா தானே பேசுறது. நாசமா போகுது, ஜாதியும் போகுது, குடும்பமும் போகுது, எல்லாம் போகுதுன்ற மாதிரி இருக்கிற பெண்களுக்கு மத்தியில் இந்த தாய் ஒரு பாசிட்டிவா விசுவாசத்தோடு தனக்கு ஒரு பிள்ளைய பிறந்தவனு தன்னுடைய ஜனங்களை தேவன் காப்பாத்துவார். இயற்கைக்கு விரோதம், அந்த அம்மா இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு அது விரோதம். ஏன்னா ஃபாரோ எல்லா குழந்தைங்களும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு நிலையில அந்த அம்மாவுக்கு இருந்த நம்பிக்கைன்னா தேவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். எவ்வளவுதான் அடிமைத்தனம் இருக்கலாம், எவ்வளவுதான் கஷ்டம் இருக்கலாம், எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்கு மத்தியிலையும் அந்த அம்மாவுக்கு இருந்த விசுவாசத்தை பாக்குறோம். பெரிய விசுவாசம். வெளியில இருக்கிற சுற்றுச்சூழ்நிலைக்கு விரோதமாக அந்த விசுவாசம் இருந்துச்சு. அப்படி ஒரு விசுவாசம் இருக்கும் போதுதான், இதை முக்கியமா கவனிங்க, விசுவாசம் இருக்கும் போதுதான் கடவுள்கிட்ட ஒரு சரியான உறவை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். சுற்றுச்சூழ்நிலைகளுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள், அடிமைத்தனம், ஃபாரோ நம்மளை கொல்லணும்னு பாக்குறான், எனக்கு வர பிள்ளைய சாகடிக்கணும்னு பார்க்க போறான். அந்த சுற்றுச்சூழ்நிலை அந்த விட கஷ்டம் என்னங்க இருக்குது? நம்மளாம் சின்ன கஷ்டங்களுக்கு சோர்ந்து போயிடும். எனக்கு பிறக்க போகுது புள்ள, 9 மாசம் நான் சுமந்து பெத்துக்க போறேன், அந்த புள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா சாகடிக்க போறாங்க. என்ன சோர்வு இருந்திருக்கோ, என்ன கஷ்டம். அந்த அம்மா விசுவாசிச்சு அந்த சூழ்நிலையில, பயங்கர நம்பிக்கை. சுற்றுச்சூழ்நிலைக்கு விரோதமாக அந்த நம்பிக்கை அப்படி இருந்ததுனால தேவனிடத்துல ஒரு சரியான உறவு அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. ஏன்னா when we have the right faith, we will have a right relationship with God. We will maintain a right relationship with God. சரியான நம்ம கடவுள்கிட்ட சரியான உறவு இல்லாத காரணம் என்ன தெரியுமா? சுற்றுச்சூழ்நிலை எல்லாம் சோர்ந்து போறோம், கஷ்டங்கனால அப்படியே பேஜாராயிடுறோம். கடவுள்கிட்ட என்னதான் சுற்றுச்சூழ்நிலை இருந்தாலும் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது அவர்கிட்ட சரியா உறவு இருக்கணும். அவர்கிட்ட சரியா உறவு இருக்கும் போது மற்ற எல்லார்கிட்டையும் சரியா உறவு இருக்கணும். ஒரு நல்ல பெற்றோர்களா நம்ம நடந்துக்குவோம், ஒரு நல்ல பிள்ளைகளா நம்ம நடந்துக்குவோம். புரியுதுங்களா? எனக்கு சரியான விசுவாசம் இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட சரியான உறவு என்னால மெயின்டைன் பண்ண முடியும். அந்த சரியான உறவு கடவுள்கிட்ட இருந்துச்சுன்னா மத்தவங்க எல்லார்கிட்டையும் சரியான உறவு நடந்துக்க முடியும். இப்படி ஒரு கஷ்டமான ஸ்லம் வாழ்க்கையில போய் இப்படி முத்துக்கெல்லாம் 3 பிள்ளைங்களை எப்படிங்க அந்த அம்மா பெத்தெடுத்துச்சு? எப்படிங்க அந்த அம்மா வளர்த்துச்சு? இப்படி ஒரு மோசே மாதிரி ஒரு மகான், ஆரோன் மாதிரி ஒரு பெரிய ஆளு, மிரியம் மாதிரி ஒரு சங்கீதக்காரி எப்படி அந்த அம்மா வளர்க்க முடிஞ்சு? இப்படி ஒரு அடிமைத்தனத்துல அந்த அம்மாவுக்கு இருந்த விசுவாசம், அந்த அம்மாவுக்கு இருந்த பெரிய விசுவாசம். இப்படிதான் அந்த அம்மா 3 பிள்ளைங்களை பெத்தெடுத்துச்சு. முத்தா 3 பிள்ளைங்க. எங்க பாட்டி இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். எங்க பாட்டி இறந்துட்டாங்க இன்னைக்கு. அவங்களுக்கு வந்து 87 வயசு, 87 இயர்ஸ் வாழ்ந்து அந்த அம்மாக்கு 2 பையனுங்க, 5 பொண்ணுங்க, 3 மருமகனுங்க, 2 மருமகங்க, 22 பேத்தி பேரனுங்க, அது 3வது தலைமுறை 32 பேத்தி பேரனுங்க. அதெல்லாம் பார்த்து அந்த அம்மா இன்னைக்கு இறந்து போச்சு. அந்த அம்மா ஒரு தாய் தான், எவ்வளவு எத்தனை பிள்ளைங்களை பார்த்து இறந்து போச்சு. அந்த அம்மா மாதிரி பார்க்கும்போது கடைசி காலத்துல அந்த அம்மாவை கவனிக்கிறதுக்கு சரியான ஆளுங்கல்ல, யாருமே பார்க்க முடியாத ஒரு கஷ்டப்பட்டுச்சு கடைசி காலத்துல. அதை பார்க்கும்போது இத்தனை பிள்ளைங்களை பெத்துட்டு கடைசி காலத்துல என்ன பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு அந்த அம்மா. அது பார்க்கும்போது அப்படி ஒரு தாயை நம்ம இங்க பாக்கல. உலகத்துக்காக அவங்க ஒரு அவிவிசுவாசி, இந்துல இருந்து இந்துலயே மறித்து போனாங்க. கிறிஸ்துவ பத்தி எவ்வளவு நான் சொல்லி பழைய பாஸ்டர் எல்லாம் பேசியிருக்காரு, ஆனா அவங்க வரல, வராத அந்த நிலைமையில அவங்க பாக்குறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு தாயை நம்ம பாக்கல. யோகபேத் பெரிய மகா ஒரு விசுவாச ஸ்திரீயா பாக்குறோம். அந்த அம்மாவுடைய விசுவாசம் வெறும் மனசுல மாத்திரம் இல்லைங்க, நம்மளும் சொல்லிக்கிறோம் விசுவாசி விசுவாசின்னு. அந்த அம்மாவுடைய விசுவாசம் வெறும் யெகோவாவை தான் நம்பி இருந்ததும் அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பி இருந்ததும் வெறும் மனசுல வாயில வண்டி பேசிக்கிட்டு இல்ல, அந்த அம்மாவுடைய செயல்ல நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். எங்க பாக்குறோம்? ஒரு செயல், அந்த அம்மாவுடைய கமிட்மெண்ட்ல பாக்குறோம். அந்த அம்மா ஒரு புள்ள பிறக்குது, அந்த புள்ள அழகா இருக்கு, திவ்ய சௌந்தர்யம் உள்ள ஒரு புள்ளையா பிறக்குது. இந்த புள்ள முகத்தை பார்க்கும் போது அந்த அம்மாவுக்கு இருந்த பக்திக்கு இந்த புள்ளைய கடவுள் ஏதோ ஒரு விசேஷமான ஒரு காரியத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அதுக்காக அந்த அம்மா இந்த உலகத்திலேயே பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த புள்ளைய 3 மாசம் பாதுகாக்குது நம்ம பார்க்கிறோம். அதுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்குது. அந்த அம்மாவுடைய ஒப்பு கொடுத்ததுல என்ன, என் வாழ்க்கையில கடவுளுக்கு மகிமை கொடுக்கணும், கடவுளுடைய மகிமைக்காக நான் வாழணும். நான் எப்படி கடவுளுக்காக மகிமையா வாழ்றது? ஒரு பெண்ணா நான் எப்படி கடவுளுக்காக மகிமையா வாழ்றது? இருக்கிறதுலயே பெஸ்ட் தாயா நான் இருக்க போறேன். அப்படித்தான் அந்த அம்மா இருந்துச்சு. வேற என்ன செய்ய முடியும்? அந்த அம்மா அடிமைத்தனத்துல இருக்கு இல்லைங்களா. அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, இப்போ ஒரு புள்ள பிறந்திருக்கு. இருக்கிறதுலயே பெஸ்டா என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அப்படி செய்யறேன். அதன் மூலமா நான் என்ன பண்ண போறேன், கடவுளை மகிமைப்படுத்த போறேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, ஒரு டெடிக்கேட்டட், என்னவா இருக்க போறேன் நானு, எனக்கு எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய போறேன், ஒரு பெஸ்ட் தாயா நான் இருக்க போறேன். கலாச்சாரத்துக்கு விரோதமாக, உலகத்துக்கு விரோதமாக சாரோவை எதிர்த்துக்கிட்டு 3 மாசம் அந்த குழந்தைய தன் வீட்டுல மறைச்சு வச்சிருந்துச்சு. எப்படிங்க செய்ய முடியும் 3 மாசம்? நீங்கெல்லாம் குழந்தைங்களை பெற்று வளர்த்துருக்கீங்க. 3 மாசம் பச்சை குழந்தைய வீட்டில் வச்சு வளர்க்கும் யாருக்கும் தெரியாம வச்சிருக்க முடியுமா? நடக்கிற காரியமா அது? நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்மள மாதிரி ஒரு பெரிய அந்த காலத்துல பேலஸ்லயா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அடிமை பெண், இல்ல பெரிய வில்லாஸ்னு வாங்க, பெரிய பெரிய பில்டிங் இங்க நடக்குதோ அங்க தெரியாது. சம மாதிரி சின்ன சின்ன குடிசையில தான் இருந்திருப்பாங்க. அவங்கள சாகடிக்கணும்னு இருக்கான் ஃபேரோ, வீடா கட்டி கொடுத்துருப்பான் இல்ல, சின்ன சின்ன இடத்துல. அந்த மாதிரி இடத்துல, சின்ன சின்ன இடத்துல பக்கத்து வீட்டுல தெரியாத மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இது வருவானுங்க இல்லையா, குர்கா மாதிரி வந்து செக் பண்றதுக்கு வருவானுங்க. அவனுங்களுக்கு தெரியாத மாதிரி சத்தமே இல்லாம அந்த பிள்ளைய 3 மாசம் எப்படி காக்க முடியும்? How can she save the child? அது எவ்வளவு டேஞ்சரு, ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இல்லையா. அந்த புள்ள காண்டி கத்துச்சு, ஒரு சவுண்ட போட்டுருச்சுன்னா கேட்டாங்கன்னா அந்த புள்ள உயிர் மாத்திரம் இல்லைங்க, அந்த குடும்பத்தோட அழிஞ்சு போவோம். ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு கவலையோடு அந்த தாய் அந்த வீட்டுல 3 மாசம் அந்த புள்ளைய பாத்துக்கிட்டு வளர்த்திருந்திருக்கும். எவ்வளவு அளவுக்கு அந்த பிள்ளைக்கு கவனம் கொடுத்திருக்கோம், அது கத்தாதபடிக்கு, பசியில கத்தாதபடிக்கு. பிள்ளைங்க நம்ம கவனிக்கலன்னா கத்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கவனம், அந்த மாதிரி கவலை அந்த பிள்ளைக்கு 3 மாசம் ஒரு அளவுக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு பச்சை புள்ளைய வளர்த்திருக்குன்னா என்ன மாதிரி ஒரு தாய்? எப்படி அது செய்ய முடியும்? அது முடியவே முடியாத ஒரு காரியங்க. நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் டென்ஷன் படுறோம், கத்துறோம் இல்லைங்களா, கோபம் வருது, அது வருது, இது வருது, டென்ஷனுனா இதாங்க டென்ஷன். 3 மாசம் 2 பிள்ளைங்க வீட்டுல இருக்குது, இன்னொரு புள்ள இருக்கு. இந்த புள்ள இருக்கிறத தெரிஞ்சிச்சுன்னா வீடு உள்ள விட்டு பூட்டி கொளுத்திடுவானுங்க. அந்த 3 மாசமும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு மோசஸ் புள்ள கத்தாதமா கத்தாதமானு அந்த புள்ளைக்கு மெதுவா சொல்லி வெளியே கேட்டுச்சுன்னா தொலைஞ்சோம் நம்மனு எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு பாரம் இருந்திருக்கும். அந்த 3 மாசம் பிபி நமக்கு ரேஸ் ஆயிருது, அது ஆயிருது. அந்த அம்மாக்கு எவ்வளவு பிபி இருந்திருக்கும், எவ்வளவு கவலை இருந்திருக்கும். கொஞ்சம் தெரிஞ்சு போ, 2 பிள்ளைங்களாவது நான் காப்பாத்தலாம், அந்த பிள்ளைய தூக்கி போட்டுருக்கலாம் இல்ல இல்ல. அந்த அம்மாவுடைய விசுவாசம், என்ன மாதிரி ஒரு தாயை நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி அந்த 2 பிள்ளைங்களை 3 மாசம் பயங்கர கொடுமையோடு அந்த பிள்ளைய மறைத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். எப்படி அந்த மாதிரி செய்ய முடியும்னா, ஒரே காரணம், ஒரே ஒரு பெண்ணா இருந்தாதாங்க அப்படி செய்ய முடியும். கடவுளோடு ரொம்ப நெருங்கி இருக்கிற பெண்ணுனால தான் அது செய்ய முடியும். ஒப்பப்பாரு ஜெபிக்கிற பெண்ணுனால தான் அது செய்ய முடியும். கடவுளோடு அந்யோன்ய உறவு வைத்திருக்கிற ஒரு பெண்ணினாலதான் அப்படி ஒரு பிள்ளைய பார்த்துக்க முடியும். அதை நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு விசுவாசத்தை, அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை வந்து வெறும் வாயில ஒண்டி பார்க்கல, வாழ்க்கையில பாக்குறோம் இல்லைங்களா. குடும்பத்தை, வாழ்க்கைய, 2 பிள்ளைங்களை, புருஷன் குடும்பத்தையே பணைய வைத்து அந்த பிள்ளைய காப்பாத்துது. 3 மாசம் அப்படி வளர்க்குதுன்னா அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை செயல்ல பாக்குறோம். நம்மளும் சொல்றோம் நமக்கு விசுவாசம் இருக்குன்னு. நம்ம வீட்டுல எப்படி தெரியுது நம்ம விசுவாசம்? அதான் நம்ம கேட்கணும். யாக்கோபுடைய விசுவாசம் 3 மாசம் நம்ம பாக்குறோம். நம்ம வீட்டுல நம்ம விசுவாசம் தெரியுதா? நம்ம எப்படி எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட பக்தி நம்ம மனசுல இருக்குன்னு நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோன்றதுல தெரியும். என்ன மாதிரி கவனத்தை அது கொடுக்கிறோன்னு தெரியும். நம்மளுடைய ஒரு ஃபாரோ இந்த, ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். அது கொடுக்க வேண்டிய கவனத்தை கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா ஃபாரோ மாதிரி இந்த உலகத்துல சாத்தா வந்து நம்ம பிள்ளைகளை உலக வழியில, உலக நைல் ரிவர் மாதிரி உலக ஆறுல நம்ம பிள்ளைகளை போட்டு முக்கி அழிக்க பாக்குறான். அதுல இருந்து பாதுகாக்கிறது தாயுடைய முக்கியமான வேலை. அந்த அம்மா பாதுகாத்ததை பாக்குறோம். அதனாலதான் அந்த அம்மா வந்து இன்னைக்கும் வாழ்றத பாக்குறோம். எவ்வளவு பெரிய பைபிள்ல பெரிய தாயா சொல்லப்படுற ஒரு தாயா பாக்குறோம். அந்த அம்மா வந்து ஒரு பக்தி உள்ள தாய். எத்தனையோ பெண்கள், நான் அதை சாதிக்கிறேன் இதை சாதிக்கிறேன்னு போய் பெரிய நான் சிஇஓ ஆகுறேன், மேனேஜர் ஆகுறேன், நான் பெரிய கவர்மெண்ட் வேலை செய்யறேன்னு பிள்ளைங்களை காப்பாத்தாம ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து செத்த மாதிரி. எங்க பாட்டி அப்படிதான், சொத்தை சேர்க்கிறேன் சொத்தை சேர்க்கிறேன், பெரிய சொத்தை சேர்த்தாங்க. அந்த பெரிய லைனே அந்த அம்மா தான். அதுல எனக்கும் எங்களுக்கும் ஒரு பாகத்தை கொடுத்து எழுதி வச்சு சேர்த்தாங்க. பெரிய சொத்தை சேர்த்தாங்க கஷ்டப்பட்டு. கடைசி காலத்துல அவங்களை பாக்குறதுக்கு ஆள் இல்லை, பெரிய சொத்தை தான் சேர்த்துச்சு அந்த அம்மா. அந்த மாதிரி தங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பக்தி உள்ள தாயா இருந்து தங்களுடைய பிள்ளைங்களை கவனிக்காம போகும்போது என்ன ஒரு இதா ஆகுது பாருங்களேன். அந்த மாதிரி இல்லை இந்த அம்மா. எத்தனையோ சிஇஓஸ் கவர்மெண்ட் வேலையில பெரிய பெரிய அதெல்லாம் போய் சாதிக்கிறேன்றது, அவங்க எல்லாம் சாதிக்காத பெரிய காரியத்தை இந்த அம்மா சமையல் அறையிலிருந்து தன்னுடைய குடும்பத்திலிருந்து தன் பிள்ளைய பார்த்துக்கிட்டு சாதிச்சுச்சு. அதை விட பெரிய காரியத்தை சாதிச்சு ஒரு மகான மோசே மாதிரி ஒரு மகான எழுப்புனதை நம்ம பார்க்கிறோம். அதனோட பக்தியில தான் அந்த புள்ள வந்துச்சு. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு எப்படி ஆகும் நம்ம எல்லாம் கேட்கணும். நீங்களா பெண்களா இருக்கும்போது அப்படி ஒரு தாயா நான் எப்படி இருக்கிறது, அதான் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா. ஏன் புள்ள அப்படி ஒரு தாய், நம்ம நாட்டுக்கு என்ன தேவை தெரியுங்களா, ரொம்ப பெரிய தேவை. மோசே மாதிரி ஆளுங்க தாங்க தேவை, அந்த மாதிரி மகான்கள் தான் தேவை. நம்ம நாடே சத்தியத்தை சொல்ல யாரும் இல்ல, எல்லா திருடனுங்க போலிங்க, வசன அறிவு இல்ல, எல்லாரும் வரவங்க நாடகம் போடுறாங்க. நம்ம நாட்டு கிறிஸ்தவத்தின் நிலைமையே மோசமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒரு விதத்துல பார்த்தா கிறிஸ்தவ தாயிங்க. என்னுடைய புள்ள இந்த நாட்டுல மோசே அந்த விடுதலையை கொண்டு வந்தா இல்லைங்களா, அப்படி ஒரு பெரிய பிள்ளையா பிள்ளைய வர முடியுமா அப்படின்ற ஒரு தாயிங்க. அப்படி ஒரு தாயிங்க தான் தேவை. அதுதான் நம்ம பாக்குறோம். அந்த அம்மா எப்படி நம்ம ஆக முடியும் அப்படிப்பட்ட ஒரு தாயா. முதலாவது என்ன, நம்ம சொன்ன மாதிரி ஒரு விசுவாசம் அந்த அம்மாவுக்கு பாக்குறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா. இப்படிப்பட்ட விசுவாசம் வந்து சபைக்கு வந்து போறதுனால வராது. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை இரவும் பகலும் படித்து அதை நம்புற ஒரு பெண்களானால தான் முடியும். இப்படிப்பட்ட காரியம் செய்யணும்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய பக்தி, நம்மளுடைய கமிட்மெண்ட் கம்மியா பலவீனமா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, நம்ம விசுவாசம் பலவீனமா இருக்கு. விசுவாசம் எப்படித்தான் வளர முடியும், விசுவாசம் எதனால வருது, வார்த்தையினால வருகிறது. நம்ம வாழ்க்கையில கடவுளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கமிட்மெண்ட் நம்ம குடும்பத்துல சபையில கம்மியா இருக்குது, குறைவா இருக்கு, பலவீனமா இருக்கு. காரணம் பலவீனமான விசுவாசம். அந்த விசுவாசம் ஏன் பலவீனமா இருக்கு, கடவுளுடைய வாக்கு தத்துவத்தை சத்தியத்தை தொடர்ந்து படித்து நம்பிக்கிட்டு வளர்ற ஒரு வாழ்க்கை இல்ல. எனக்கோ ஒரு சர்மனை கேட்க வேண்டியது, எனக்குனா மனசு வந்தா பைபிள படிச்சுக்க வேண்டியது, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் நம்மள யோகபெத் தாயங்க மாதிரி ஆயிட முடியாது. புரியுதுங்களா, அப்படி ஒரு மகான வளத்தை எடுக்க முடியாது நம்ம. அதான் நம்ம பார்க்கணும். அது சரி, அந்த மூணு மாசம் ஆன பிறகு ஏதோ ஒண்ணு செய்யணும். இன்னுமே அந்த பிள்ளைய ஒழிச்சு வைக்க முடியாது இல்லைங்களா. மூணு மாசம் ஆயிருச்சு, இன்னுமே அந்த பிள்ளைய ஒழிச்சு வைக்க முடியாது. ஏன்னா யாராவது கண்டுபிடிச்சவங்க, ஒருவேளை சோல்ஜர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க விஷயம் தெரிஞ்சு, அது இந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்டுச்சு, இன்னுமே அது சோல்ஜர்ஸ் வர்றதுக்குள்ள ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக உடனே என்ன பண்ணுது, தன்னால முடிஞ்சது முடிஞ்சதை பண்ணி கடவுளுடைய பராமரிக்கு தன் பிள்ளைய ஒப்பு கொடுக்குது. ஒரு நோவா மாதிரி ஒரு ஆர்க் பண்ணி, அதுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபா பண்ணி, அந்த குழந்தைய அதுல வச்சு தன்னுடைய ஞானமுள்ள மகளை அந்த இதை பார்த்துக்கொள்ளும்படிக்கு அதை விடுது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த கதையில. அதை விடும்போது ஃபாரோவுடைய மகள் வந்து அவளை பாக்குறத நம்ம பாக்குறோம். அந்த ஃபாரோ எகிப்தியர்களே எபிரேயர்களை பார்த்தாவே அவளுக்கு பிடிக்காது. ஒரு பிராமணன் ஒரு கீழ் ஜாதியை பார்த்தா எப்படி பிடிக்காது, அந்த மாதிரி வெறுப்புள்ள ஒரு தொடக்கூட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபாரோ விக்கிர ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு பெண்ணு போய், எகிப்தியரை பார்த்தாவே பிடிக்காத பெண்ணு போய் மோசே திறந்து பார்த்து எபிரேர் புள்ளன்னு தெரிஞ்ச பிறகும் அவர் அவள் மேல என்ன வந்துச்சு, இரக்கம் வந்துச்சு. ஏன், விக்கிர ஆராதனை பண்றவங்களுடைய மனசையும் இறையான் உள்ள தேவன் தான் கண்ட்ரோல் பண்றார். யார் என்ன கும்பிட்டாலும் நம்ம அவங்க ஹிருதயத்தை யார் தான் கண்ட்ரோல் பண்றாரு, கடவுள் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அந்த அம்மாவுடைய ஹிருதயத்தை கண்ட்ரோல் பண்ணி கடவுள் தான் கண்ட்ரோல் பண்றாரு நம்ம பாக்குறோம். அந்த பெண்ண அது இறக்கப்பட்ட பிறகு அந்த மிரியம் ஓடி வந்து அந்த அந்த சின்ன சிறுவிக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க, கொட்டு வரட்டங்களான்னு நல்லா பேசி இந்த வளர்த்த அவங்களுடைய இது அது என்ன வளர்த்திருக்கு பாருங்க. அந்த பொண்ணு போய் அதை உடனே போய் சிந்திச்சு அந்த ஆக்ட்ல போய் பண்ணணும்னா ஞானம், அது கரெக்டான வார்த்தைகள் அதுக்கெல்லாம் எங்கெங்க கிடைக்க முடியும், அப்படி வளர்த்திருந்தா தான் முடியும். போய் வளர்த்திருக்கு உடனே போய் அது சொல்லுது, சொன்ன உடனே போய் கூட்டு வந்து போய் அம்மாவை கூட்டு வந்து அந்த பிள்ளை தன்னிடத்துல வருதுன்றத பாக்குறோம். மோசே வளர்ந்து பெரியவன் ஆன போது யெகோவா பத்தி அவனுக்கு எப்படிங்க தெரிஞ்சிருக்கும், கேட்டிருக்கீங்களா, யெகோவா பத்தி இஸ்ரவேல் தேவனை பத்தி எகிப்தனுடைய ராஜ்யத்தையே விட்டு வரும்படிக்கு யெகோவா பத்தி அவனுக்கு அந்த அறிவு எங்க இருந்து வந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபாரோவுடைய கோர்ட்ல வளர்ந்தவன் பெரிய படிப்பெல்லாம் படித்தவன் போய் யெகோவாவுடைய தேவனை பத்தி அந்த அளவுக்கு தெரியற அறிவு எங்க வந்துச்சு. அதுக்கு பதில் ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுங்களா, அந்த தாய், அந்த தாய், அந்த தாய் வளர்த்துது. எத்தனை வருஷம் வளர்த்துச்சு தெரியுங்களா, போன வாரம் கூட பார்த்தோம், 5-6 வருஷம் தான் வளர்த்து அந்த புள்ளைய, அந்த புள்ள 5 வருஷத்துக்குள்ள அந்த புள்ளைய வளர்க்கணுமேனு சொல்லி ஒரு முத்து மாதிரி தனக்கு கிடைக்கிற நேரத்தையெல்லாம் அந்த பிள்ளைக்கு செலவிட்டு கடவுளை பத்தி, கடவுளை பத்தி அந்த புள்ள தூங்குறதுக்கு முன்பதாக கடவுளை பத்தியே சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லீங்களா. எப்ப பாரு கடவுளை பத்தி, கடவுளை பத்தியே சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த புள்ள படுத்த உடனே அந்த புள்ள தலை மேல கைய வச்சு அந்த புள்ளைக்காக ஜெபம் பண்ணிருக்கோம், ஆண்டவரே இந்த புள்ள நல்லா வரணுமே. அது எந்திரிச்சு நாள்ல ஓடும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி அந்த கடவுளை பத்தி, கடவுளுடைய பெரிய சத்தியங்களை அந்த சிறு குழந்தையுடைய ஆத்மால அது ஊத்தி இருக்கும். தன்னுடைய பேச்சுனால, உதாரணத்தினால, சத்தியங்கள் எல்லாம் ஆபிராம பத்தி, யாக்கோப பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த அம்மா. 5 வருஷம்தான், 5-6 வருஷத்துல அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நேரமும் கவனமா தூங்கும் போது எந்திரிக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன அந்த அளவுக்கு அந்த பிள்ளையில 5 வருஷத்துல ஊத்துன அந்த பொக்கிஷம் சத்தியம் வந்து எவ்வளவுதான் எகிப்தனுடைய அறிவுல அவன் வளர்ந்தாலும் இந்த பொக்கிஷத்தை அழிக்க முடியல. ஏன்னா அந்த பக்தி உள்ள தாய் ஜபத்தோடு அந்த பிள்ளைக்கு 5 வருஷத்துல சொல்லி கொடுத்தத அழிக்க முடியல. எந்திரிச்சு வேலை செய்து பாருங்களேன், பெரிய மோசேவை கொண்டு வந்து அவன் எகிப்தே வெறுத்து வர அளவுக்கு செய்ய வச்சுச்சு அந்த தாய், யாக்கோபத்தினுடைய தாய். 5 வருஷம் அவனை வளர்த்துச்சு. அதுக்கப்புறம் அவன் போய் பெரிய யூனிவர்சிட்டி, ஹீலியோபோலிஸ், இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு, பெரிய கல்லூரி வேர்ல்டுலயே அந்த டைம்ல இருந்த பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் மோசே போய் படிச்சது. ஒரு இஸ்ரேவேலனும் அந்த கேட் கிட்ட கூட போக முடியாது, ஏன்னா அந்த மாதிரி பெரிய நம்மளாம் போக முடியுமா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு, அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு இஸ்ரேவேலன் கிட்ட போக முடியாது. ஆனா யாக்கோபு அடிமை பெண் ஆகிய யாக்கோபேடுடைய புள்ள போய் அங்க என்ரோல் ஆகி அங்க உட்காந்துகிட்டு இருக்கிறார் கிளாஸ்ல. அதை பாக்குறோம் நம்ம, பார்த்து நம்ம எவ்வளவு காரியங்கள் அங்க படிச்சுக்கிறான் மோசே. எஜுகேஷன் வந்து நமக்கு ரொம்ப அவசியம்ங்க, எஜுகேஷன் நம்ம தப்பா எடுக்க கூடாது. எஜுகேஷன் வந்து கடவுள் தான் ஏற்படுத்தினது, ஒரு பொதுவான வெளிப்பாடுன்னு வாங்க, இட்ஸ் ஜெனரல் ரெவலேஷன், அதுதான் எஜுகேஷன். சயின்ஸ்ல கடவுள் என்ன வெளிப்படுத்திருக்காரு, சோசியல்ல கடவுள் என்ன வெளிப்படுத்திருக்காரு, அதெல்லாம் அதுதான் நம்ம படிச்சுக்கிறோம், இட்ஸ் ஜெனரல் ரெவலேஷன். எஜுகேஷன் இல்லாததுனால எந்த ஆவிக்குரிய காரியமும் நமக்கு ஏற்பட போறது இல்லை. எஜுகேஷன் ரொம்ப அவசியம். ஒரு பக்தி உள்ள ஒரு ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் இருந்துச்சுன்னா அது மேல எஜுகேஷனை போட்டோம்னா, புரியுதுங்களா, நம்ம புள்ளைய பக்தியில நல்லா வளர்த்து 5-6 வருஷம் போயிட்டு அது மேல எஜுகேஷனை போட்டோம்னா அந்த அதனோட பயன் வந்து நித்திய பயனா மாறும். மோஸ்ட்லி அப்படித்தான், அவனுடைய அறிவு உலகத்தை பத்தி எல்லாத்தையும் பத்தி இருந்த அறிவு வந்து நித்திய பயனா மாறி புக்கில் உலகம் எப்படி உண்டாச்சுன்னு எழுதுனா அவர்தானுங்களே 5 புக்ஸ் எழுதி வச்சார். எதனால, எஜுகேஷன் எல்லாம் பண்ணியிருக்க முடியுமா, இல்ல, அந்த தெய்வீக வெளிப்பாடு பொதுவான வெளிப்பாடு தான் எஜுகேஷன். இது ரெண்டும் தேவை பிள்ளைங்களுக்கு. அது ரெண்டும் கிடைக்கும் போது கடவுளுக்கு ரொம்ப பயனுள்ளனா மாறினா மோசே, புரியுதுங்களா? அது ரெண்டும் இருக்கிறோம், ரொம்ப அவசியம். அதனாலதான் எஜுகேஷன் வந்து நம்ம படிச்சு நல்லா வேலையில சேர்ந்து நல்லா சொத்தை சேர்த்துக்கிட்டு நம்ம ஆத்மாவை அழிச்சுக்கிறதுக்கு இல்ல, நல்லா படிச்சு கடவுளுக்கு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், அதுதான் எஜுகேஷன். ஏன்னா ஒரு தாய் இஸ்ரவேலின் பெரிய தாயா பாக்குறோம், 5 வருஷம் தான். நம்ம அடிக்கடி சாக்கு சொல்றது, நானும் சொல்றது உண்டு, புள்ள ஏன்பா புள்ள இப்படி பண்ணுதுன்னா அவங்கனால தான் பண்ணுது, இதனால தான் பண்ணுது, எனக்கு அதுதான் டைம் இல்லை, எனக்கு அது இது இல்லை, நம்ம சொல்றது இல்லை புள்ள அது இல்லை இது இல்லைன்னு எதுதோ நம்ம சொல்லி சாக்கு போக்கு சொல்றோம். நமக்கு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒழுங்கா புள்ளைய வளர்த்துருவோம் நம்ம நினைக்கிறோம். யோகபேதுக்கு அருமையான சூழ்நிலையா இருந்துச்சு, 5 வருஷம் தான் கிடைச்சிச்சு அந்த தாய்க்கு. என்ன பண்ணி வச்சா பாருங்க அந்த புள்ளைய, 5 வருஷம். நான் போன வாரம் சொன்ன மாதிரி அந்த புள்ள 5-6 வருஷம் ஆவரத்துக்குள்ள கத்துக்கிற காரியங்கள் தன் முழு வாழ்க்கையை பாதிக்கும். அப்பதான் ரொம்ப ஃபாஸ்டா அது கத்துக்கும், மூளை வளருதே அப்பதானே, அப்பதான் ரொம்ப ஃபாஸ்டா பாஷைங்க அதுங்க இதுங்க அப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துக்கும். அது ரொம்ப முக்கியம். அந்த புள்ள அப்படி வளர்த்த ஒரு தாயை நம்ம பாக்குறோம். அவ என்ன பண்ணா, கடவுள் எனக்கு இந்த புள்ளைய கொடுத்திருக்காரு, இந்த புள்ளைய திருப்பியும் என் கையில கொடுத்து கொஞ்ச காலத்தை கொடுத்திருக்காரு, இதை நான் பெஸ்டா எப்படி பயன்படுத்த முடியும், பெஸ்டா என்னால சொல்ற அளவுக்கு அந்த 5 வருஷத்தை கொஞ்சம் கூட நேரத்தை விடாம, எப்போ பாரு ஒரு ராத்திரியும் விடாம அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்த்து 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 5 வருஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பராமரிப்புக்கு அந்த பிள்ளைய ஒப்பு கொடுக்குறான் தேவன் பார்த்துக்கிட்டோம். தன்னால முடிஞ்சதை தான் செய்யணும். அந்த மாதிரி தாய்களா நம்ம வந்தோம்னா நமக்கு எல்லாம் மோசம் மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்க, மிரியம் மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்க. இஸ்ரவேலுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைங்க தேவை, புதிய இஸ்ரவேலுக்கு. எவ்வளவு தேவனுக்கு பிரயோஜனமான பிள்ளைகளா நம்ம பிள்ளைங்க வருவாங்க. ஒருவேளை நமக்கு அப்படி இருந்தா நம்ம என்ன தெரியுங்களா செய்யறது, நம்ம ஒருவேளை நம்ம புள்ள நம்ம கிட்ட 5-6 வருஷம் தான் இருக்கோம்னு இருந்துச்சுன்னா நம்ம அப்பயாவது சீரியஸா அந்த பிள்ளைய வளர்க்குவோமா? நம்ம என்ன தெரியுமா நினைச்சுக்கிறது, இன்னும் போகட்டும் சின்ன பிள்ளை தானே, இன்னும் போகட்டும், இப்பவே மூளையெல்லாம் குழப்பிடக்கூடாது, இன்னும் போகட்டும் சொல்லி கொடுக்கலாம், இன்னும் பாத்துக்கலாம், இன்னும் பாத்துக்கலாம்னு ஒரு காலத்துக்கு அப்புறம் அது ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான கவனம் நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல, தெரியுங்களா? மோசமா தான் போயிருது. அதுக்கு நம்ம கிடைச்ச இந்த டைம் பயன்படுத்தி அந்த பிள்ளைய வளர்க்க பார்க்கணும். அனுதினமும் தூங்குறதுக்கு முன்பதாக தேவனுடைய சத்தியங்களை அந்த 10 கற்பனைகளை அதனுடைய மனசுல பதிய வைக்க பார்க்கணும். செத்தாலும் அது மறக்க கூடாது அந்த 10 கற்பனைகளை, டெய்லி அது சொல்லிட்டு தான் படுக்கணும். அது தேவனுடைய சத்தியங்களை ஒன்னொன்னா கதைகளை அந்த கதை இந்த கதை எடுத்து எடுத்து அதுக்கு சொல்லி 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 மைண்ட்ல வேற அது சிந்திக்கும் போதே எதை பார்த்தாலும் பைபிள் படிதான் சிந்திக்கிற மாதிரி மூளையை கெடுத்து விட்டுணும் நம்ம ஒரு விதத்துல, அப்படி பண்ணி விட்டுறணும். அது போய் உலகத்துல எந்த காரியத்தை போய் படிச்சாலும் எவ்வளவு பெரிய கல்லூரியில போய் படிச்சாலும் அந்த பொக்கிஷத்தை அழிக்காத படிக்க அந்த பிள்ளைக்கு நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுறணும். அது வளர்றதுக்குள்ள அப்பத்தாங்க அது ரட்சிக்கப்படும், அப்பத்தாங்க கடவுள்னால வல்லமையா பயன்படுத்தப்படும். மோசே மாதிரி நம்ம பிள்ளைங்க வரும். அப்படிதான் அந்த யாக்கோபு பண்ணிருக்கிறத நம்ம பாக்குறோம். என்ன ஒரு மதிசியமான ஒரு பெண் பாருங்களேன், அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தாம நனுவ விட்டு காலத்தை மிகுதிப்படுத்தாம பாத்துக்குவோம் பாத்துக்குவோம்னு விட்டோம்னா போயிருவங்க. அதனாலதான் பிள்ளைங்க தப்பா போறது. அவருடைய தைரியத்தை பாருங்க, அந்த பாபத்துக்கு அந்த பயங்கரத்துக்கு அவ ஒளியில போய் பிள்ளைய போட்டுருவோம், 2 பிள்ளைங்களாவது இருக்கட்டும்னு பாக்கல. அதுலதான் அவருடைய தைரியத்தை பாக்குறோம். என்னால முடிஞ்சதை நான் செய்வேன், கடவுள் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வந்து கடவுளுடைய பராமரிப்புக்கு அவ ஒப்பு கொடுக்கறான் இல்லைங்களா, அந்த ஆர்க்ல போட்டு கடவுள் பார்த்துக்கிட்டோம். இன்னுமே என்னால முடிஞ்சதை நான் செய்யறது, 3 மாசம் நான் செஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் போட்டு அங்க ஆறுல போடும் போது அது கடவுளை எவ்வளவு நல்லா அவளை ஆசீர்வதிச்சாருன்னு நம்ம பாக்குறோம். நிறைய பேர் நம்ம இந்த பாடத்தை ரொம்ப கத்துக்கணுங்க, எத்தனையோ பேர் நம்ம இன்னும் கத்துக்கல, ஆக்குபாத அந்த டைம்லயே கத்துக்குச்சு. என்ன தெரியுங்களா, நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தை நமக்கு நமக்கு எனது எனதுன்னு நம்ம புடிச்சுக்க நினைக்கிறோமோ அது நம்மள விட்டு போயிடும். எந்த காரியத்தை நம்ம கடவுளுக்கு கொடுக்கறோமோ அது நிரந்தரமா நம்ம கிட்ட இருக்கும். புரியுதுங்களா, எனக்கு எந்த எந்தன்னு நம்ம புடிச்சு ஏதாவது வச்சுக்க பார்த்தோம்னா அது நம்மள விட்டு போயிடும். எந்த காரியத்தை கடவுளுக்கு நம்ம கொடுக்கறோமோ நிரந்தரமா நம்ம கிட்ட இருக்கும். நம்ம வாழ்க்கையும் சரி, நம்ம ஆத்மாவும் சரி, நம்முடைய சொத்துங்களும் சரி, நம்முடைய பிள்ளைங்களும் சரி, தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் இழந்துதான் போவான். அது தேனக்காக விடுகிறவன் கொடுக்கிறவன் அதை கண்டடைவான் போடலீங்களா? அந்த சத்தியத்தை அந்த அம்மா அப்பவே புரிஞ்சுகிட்டு இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகளையும் நமக்கு நம்மளுடைய பிள்ளைன்னு நம்ம சுயநலத்தோடு அதை பார்த்து நம்மளையே பார்த்துக்கிட்டோம்னா அது நம்ம ஒரு விதத்துல இல்லை இன்னொரு விதத்துல இழந்துதான் போயிடும் அந்த புள்ள. அதை விட்டுட்டு இந்த புள்ள கடவுள் எனக்கு ஒரு உக்ரான காரணமாக ஒரு பொறுப்பா கொடுத்திருக்காரு, இதை நல்லா வளர்த்தெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பா கொடுத்திருக்காரு, அந்த பிள்ளைய நான் நல்லா கடவுளுக்காக வளர்த்தெடுப்பேன், கடவுளுக்கு சேவை செய்யும்படி வளர்த்தெடுப்பேன்னா சாகுற வரைக்கும் நம்மள இந்த மாதிரி பிள்ளைங்களா மாறாது. புரியுதுங்களா? சாகுற வரைக்கும் நம்மள பாத்துக்கிற பிள்ளைங்களா தான் அதுங்க இருக்கும். பெரிய பிளஸ்ஸிங்கா தான் நமக்கு இருக்கும். கடவுளுக்கு நம்ம பிள்ளைங்கள எனக்கு எனக்கு என் பிள்ளைங்க எது எதுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இழந்துதான் போயிடும். அது வாழ்க்கையின் கருத்து. நம்ம எப்போ கத்துக்க போறோமோ ரொம்ப முக்கியமா கத்துக்கணும். நம்ம பிள்ளைங்களுடைய விஷயத்திலே அதான், தன் ஜீவனை காப்பாத்த தன் பிள்ளைய காப்பாத்த நினைக்கிறவன் அதை இழந்துதான் போவான். அந்த பிள்ளைய தேவனுக்காக கொடுக்கிறவன், ஒரு உக்ரானக்காரனாக கடவுளுடைய சேவைக்காக அந்த பிள்ளைய வளர்க்கிறவன் நித்தியமா அத அந்த பிள்ளை தன்னோடு இருக்கும்படிக்கு பாத்துக்குவான். சரி, கடைசியாக ஒரே காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். ஒரு நம்ம சமுதாயம் ரொம்ப மோசமான சமுதாயமா இருக்கிறது. அந்த சமுதாயத்துக்கு மோசே மாதிரி, ஆரோன் மாதிரி, மிரியம் மாதிரி ஜனங்க தேவை. நீங்க உங்க நிறைய பெண்களை நான் இன்னைக்கு பார்த்து பேசுவேன் நான் நினைச்சிட்டு வந்தேன். நீங்க பெண்களா இருக்கீங்க, அப்படிப்பட்ட ஒரு யாக்கோபே தான் நீங்க இருப்பீங்களா? அதான் கடவுள் கேட்கிறார், அப்படிப்பட்ட யாக்கோபே தான் நான் இருப்பேனா? அது ஒரு நம்ம முடிவு எடுத்துக்கணும். பிள்ளைய பெஸ்ட் பிள்ளையா நான், பெஸ்ட் தாயா இருந்து நான் வளர்க்க போறேன், அப்படிப்பட்ட யாக்கோபே தான் இருப்பீங்களா? உங்க பிள்ளைங்க பெரிய தேவனுக்காக பெரிய மனிதர்களா வரணும்ன்ற ஒரு தீர்மானத்தை மனசுல எடுத்துக்கலீங்களா? நீங்களும் எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கடவுள் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கும் போது ஐ வில் யாக்கோபே மாதிரி ஒரு பெஸ்டா அதை வளர்த்தெடுக்க போறேன். அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்குத்தான் யாருங்க சொன்னது பெண்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியாதுன்னு, கடவுள் பெரிய காரியங்களுக்கு அழைக்கலன்னு. ரெண்டு அதிகாரங்களும் நமக்கு என்னங்க, அஞ்சு பொண்ணுங்க தாங்க அந்த தேசத்துக்கே விடுதலை கொண்டு வந்துச்சுங்க. அங்க பூவா சிப்ராவை பாக்குறோம், இங்க மிரியம்மா பாக்குறோம், யாக்கோபேத பாக்குறோம், பாரோவுடைய டாட்டரை பாக்குறோம். இவ்வளவு பெரிய காரியங்கள் பெண்களுக்காக எப்படி வச்சிருக்காரு பாருங்களேன் கடவுள். அதுல இருக்கிற பெரிய அழைப்பு வந்து தாய் ஆகிற ஒரு அழைப்பு. அந்த ஒரு பிள்ளைய நம்ம கொடுத்திருக்கும் போது ஒரு தாயா உடைய ரொம்ப முக்கியமான கவனம் என்ன, ஒரு விசுவாச பெண்ணாக இருந்து அந்த பிள்ளைய வளர்த்து எடுக்கணும். அந்த மோசே வந்து அவளுடைய வாழ்க்கையில அவளுடைய செயலை பாக்குறோம். நம்மளுடைய விசுவாசம் வந்து வெறும் பேச்சுல அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் இருந்தா பத்தாது. சொல்லிக் கொடுக்கறோம் சரிதான், ஆனா நம்ம நடத்தலையே அது இருக்கணும் இல்லையா? இல்லீங்களா? நம்ம குடும்பத்துல நம்ம நடந்துக்கிற விதம் அதுல அது பார்க்கணும். அந்த புள்ள நான் ஒரு விசுவாச பெண்ணுன்னு என் மகன் என்ன பார்க்கணும். நம்ம தாய், ஒரு தாயுடைய ஒரு பேச்சு, ஒரு தாயுடைய நடத்த, ஒரு தாய் எப்படி நடந்துக்குது அதை ரொம்ப புள்ள ஃபாலோ பண்ணும். தெரியுங்களா உங்களுக்கு? வேற உலகத்துல வேற யாரையுமே அது ஃபாலோ பண்ணாது. தன் தாய் தாய் தாய், அதனால நான் எப்படி நடந்துக்கணும் அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுங்களா? ஒரு உன்மாதிரியா அது பார்த்த உடனே மோசே வந்து அஞ்சு வருஷம் தான் அந்த தாய் கூட இருந்தான். அதுக்கப்புறம் எங்க இருந்தான்? ஃபாரோவுடைய மகள் கூட இருந்தான். என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? எபிரேயர் 11:24 படிங்களா. யாராவது படிங்க, எடுத்தாங்க.
விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து.
அது போதும். பார்வோனுடைய குமாரன் என்பதை வெறுத்தான். ஏன் வெறுத்தான்? அஞ்சு வருஷம் தன் தாயை பார்த்திருக்கான், ஒரு விசுவாச பெண்ணை பார்த்திருக்கான். அது விசுவாச பெண் வந்து தனக்கு சொல்லிக் கொடுத்ததையும் அது குடும்பத்துல தன் புருஷங்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறதையும் பார்த்திருக்கான். ஒரு பக்தி உள்ள பெண் எப்படி நடந்துக்குச்சின்னு அவன் பார்த்து தன் தாயை பத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போறான் கோர்ட்டுக்கு. அங்க போய் ஃபாரோவுடைய மகளை பாக்குறான். ஒரு உலக பெண் அது, அது எப்படி நடந்துக்குச்சின்னு பாக்குறான். புருஷனுக்கு அடங்குறது இல்ல, அது நடக்கிற விதமும் அது செயல்படுறதும் பக்தியே அதுல பாக்கல. அவன் பெரியவன் ஆன போது என்ன பண்ணான் தெரியுங்களா? அதை வெறுத்தான். அது இதனோட பிள்ளையா நான் இருக்கிறத வெறுத்தான். யாருடைய பிள்ளையா இருக்கணும்னு விரும்பினான் தெரியுங்களா? அந்த பக்தி உள்ள தாயுடைய பிள்ளையா தான் இருக்கணும். அதனாலதான் அடிமைத்தனத்துக்கு வந்தான். புரியுதுங்களா? நம்ம பிள்ளைங்களும் நம்மளுடைய பக்தியை பார்த்து, நம்ம பெருசாகும் போது நம்மளை வெறுக்கிற பிள்ளைங்களா இருக்கக்கூடாது. நம்முடைய பக்தியை பார்த்து, நம்முடைய முன்மாதிரியை பார்த்து தேவனை நம்புகிற பிள்ளைகளா இருக்கணும். என்ன மாதிரி தாயா நான் இருக்க போறேன்? இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு தாய் ஸ்தானத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. நான் என்ன மாதிரி தாயா இருந்து விட போறேன்? ஒருவேளை நீங்க ஒருவேளை ஐயோ அப்படின்னா தப்பு பண்ணிட்டோமே நம்ம எப்படியும் நினைச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மாத்திக்கலாம். இன்னைக்கு கடவுள் நம்ம கிட்ட பேசுறாரு, மாத்திக்கலாம். இன்னுமே நான் இப்படி இருக்க போறேன், யாக்கோபேது ஒரு தாய், அந்த பார்த்து நான் கத்துக்க போறேன். அப்படிப்பட்ட ஒரு தாயா என்னென்ன மாற்றணுமோ என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு என்னுடைய மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானம் ஒரு பெண்ணாக ஒரு தாய், அதை நான் நிறைவேற்ற நான் பார்க்க போறேன்ற ஒரு நிர்தாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ரொம்ப தடைகள் கூட வரும். என்ன தடைகள்? அதுக்கு பெரிய தைரியம் தேவை. சமுதாயத்துக்கு விரோதமா, கலாச்சாரத்துக்கு விரோதமா நம்ம பிள்ளைய வளர்க்கணுமா இருக்கும். நம்மள கேலி கூட பண்ணுவாங்க இல்லைங்களா, நம்மள கேலி கூட பண்ணுவாங்க. அதனால பண கஷ்டமும் நமக்கு வரலாம். போய் சம்பாதிக்கிறத விட என் பிள்ளைக்கு ரொம்ப கவனம் கொடுக்கறதுனால எனக்கு பணம் கிடைக்காம போகலாம். அவ உயிரையே பணைய வச்சு தன் பிள்ளைய வளர்க்கணும்னு நினைச்சாங்க. பணம் என்ன பெரிய பணம்? என் பிள்ளைய வளர்க்கணும், அதான் எனக்கு முக்கியம். என் குடும்பமே செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நான் வளர்க்கணும், என் உயிரே போனாலும் பரவாயில்ல. அதுதான் யாக்கோபு, அதுதான் ஒரு தாய், பக்தி உள்ள ஒரு தாய். அப்படிப்பட்ட தாய்கள் நமக்கு மத்தியில் வந்து, அப்படிப்பட்ட மிரியம், ஆரோன், மோசேங்க நமக்கு மத்தியில வரும்படிக்கு தேவன் தான் நமக்கு கிருபை பாராட்டும். ஜெபம் செய்வோம்.